அதிகாரம் 2. காணப்படாத உலகம், தேவன் மற்றும் தேவர்கள். அசாதாரணமானவைகளை குறித்தும் அசாதாரணமான மனிதர்களை குறித்தும் மனிதர்கள் தீவிர ஆர்வம் கொண்டவர்கள். சமீப கால பொழுதுபோக்கு தொழிற்சாலையின் படைப்புகளை சிந்தித்து பாருங்கள். தேவதூதர்கள், வேற்றுகிரக மனிதர்கள், இராட்சசர்கள், பேய்கள், பிசாசுகள், சூனியக்காரர், மந்திரவாதிகள், இரத்த காட்டேரிகள், ஓநாய்களாய் மாறக்கூடும் மனிதர்கள் மற்றும் அசாதாரணமான சக்தி படைத்த மனிதர்கள் என அசாதாரணமான நபர்களை மையமாக கொண்ட ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் மற்றும் திரைப்படங்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. ஹாலிவுட் என்று அழைக்கப்படும் அமெரிக்க திரைத்துறையில் அசாதாரணமானவைகளை மையமாக கொண்ட எக்ஸ்மேன், தி அவெஞ்சர்ஸ், தி ஹாரி பாட்டர் தொடர்கள் மற்றும் தி டுலைட் சாகா போன்ற திரைப்படங்கள் பெரும் வெற்றி பெற்றவை. அதனைப் போன்று அமெரிக்க தொலைக்காட்சி தொடர்களில் பிரிஞ்ச், சூப்பர் நேச்சுரல் மற்றும் எக்ஸ் ஃபைல்ஸ் என அசாதாரணமான நிகழ்வுகளையும் நபர்களையும் மையமாக கொண்ட தொடர்கள் மிகவும் பிரபலம். இத்தகைய கதை புஸ்தகங்களும் ஓவியங்களும் கட்டுரைகளும் எப்பொழுதுமே பிரபலமானவை அல்லவா? ஏன்? அவை இயற்கையான நிகழ்வுகளிலிருந்து வேறுபட்ட ஒரு உலகை சித்தரிப்பது ஒரு காரணமாகலாம். மேலும் நாம் வாழும் உலகை காட்டிலும் சுவாரஸ்யம் நிறைந்த ஒரு மாறுபட்ட உலகை நமக்கு காட்டுவதனால் உலகில் காணப்படும் நன்மைக்கும் தீமைக்கும் ஏதோ ஒரு தொடர்புள்ளது. அது பெரிதுபடுத்தி காண்பிக்கப்படும் பொழுது நம்மை பரவசப்படுத்துகின்றது. அரை நூற்றாண்டுக்கு முன்பே தி லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் என்ற கதையில் நல்லவர்களான கதாநாயகர்களும் காண்டோப், புரூட்டோ மற்றும் நண்பர்கள் இருளின் தேவனான சாவ்ரோன் என்ற தீயவனுக்கும் இடையே நடக்கும் போராட்டம் அநேகரை மிகவும் கவர்ந்தது. அசாதாரணமான ஒரு வில்லன், முற்றிலும் வேறுபட்ட உலகை சேர்ந்தவனாக தோன்றும் கதைகளில் அவனை மேற்கொள்ளும் வெற்றியும் வியக்கத்தக்கதாக அனுபவிக்கப்படுகின்றது. அத்தகைய கதைகள் பெரும் வரவேற்பை பெற மற்றொரு காரணம், பிரசங்கியின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளது போல், நித்தியத்தை தேவன் மனிதர்கள் உள்ளத்தில் வைத்தார். மனித சூழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக அனுபவத்தை மனிதர்கள் தேடுவதற்கு காரணம் உள்ளது. தேவன் படைத்த உலகில் வாழும் மனிதர்களுக்கு தோன்றும் ஒரு ஏக்கம் இது என பவுல் ரோமர் 1:18-23 வசனங்களில் கூறுகின்றார். தேவன் படைத்த காணக்கூடிய இவ்வுலகம் காணக்கூடாத உலகை குறித்து நமக்கு நினைப்பூட்டுகின்றது. சில சமயங்களில் இவ்வறிவை மனிதர்கள் தங்கள் சிந்தனைகளால் வீணாக்கினார்கள் எனவும் பவுல் கூறுகின்றார். அசாதாரணமான கதைகளில் அதிக ஆர்வம் கொண்ட நாம் வேதத்தில் காணப்படும் அசாதாரணமான நபர்களை நம் புஸ்தகங்கள், திரைப்படங்கள் மற்றும் கதைகளில் பார்ப்பது போல் பார்ப்பதில்லை. அதற்கு காரணம், நாம் வேதத்தில் தோன்றும் நபர்களை மிகவும் எளியவர்களாக அல்லது நம் தாத்தாக்களைப் போல் சித்தரிப்பதே. அவர்கள் கதாநாயகர்களாகவோ அல்லது பராக்கிரமசாலிகளாகவோ பேசப்படுவதில்லை. சிறு வயது முதல் ஞாயிறு பாடசாலைகளிலிருந்தே அக்கதைகளை நாம் கேட்டுக்கொண்டிருப்பதனால் அவைகளை நாம் அலட்சியம் செய்கின்றோம். நம் கலாச்சாரமும் வேதத்தின் மனிதர்களை நாம் முழுமையாக அறிய நமக்கு ஒரு தடையாக உள்ளது. அது மட்டுமன்றி, திரையுலகில் நாம் பார்ப்பது போல் வேதாகமத்தின் அசாதாரணமான மனிதர்கள் சித்தரிக்கப்படுவதில்லை. வேதத்தின் சுவாரஸ்யமான சம்பவங்களும் திருச்சபைகளில் மிகவும் வெறுப்படையக்கூடிய வண்ணம் போதிக்கப்படுகின்றன. காணக்கூடாத உலகின் உண்மைகள் நமக்கு அவசியமற்றவை என்பது போன்ற ஒரு போதனையும் பிரபலமானது. காணக்கூடாத உலகை குறித்த கிறிஸ்தவர்களின் கற்பனைகள் பல தவறானவை. தேவதூதர்களுக்கு ரெக்கைகள் இல்லை. சேராபீன்கள் அதற்கு விதிவிலக்கு. அவை தேவதூதர்கள் என்று அழைக்கப்படாமல் பரலோக வாசிகளாக தோன்றுகின்றன. வேதத்தில் தேவதூதர்கள் எப்பொழுதும் மனித வடிவிலேயே தோன்றினர். பிசாசுகளுக்கு கொம்பும் வாளும் இல்லை. அவைகளின் வேலை நம்மை பாவம் செய்ய வைப்பதில்லை. நாமாகவே பாவம் செய்வதில் வல்லவர்கள். வேதம் மனிதர்களை பிசாசுகள் தன் பிடியில் வைத்திருப்பதை மிகவும் கொடூரமான முறையில் சித்தரித்தாலும், மனிதர்களை ஆட்கொள்வது மட்டுமே அவைகளின் தொழில் அல்ல. மனிதர்களை ஆட்கொள்ளக்கூடிய பிசாசுகளை பற்றி மட்டுமே நாம் திருச்சபைகளில் அதிகம் கேள்விப்படுகின்றோம். அதனை கடந்து அறிவும் புத்தியும் கூர்மையுடைய தேவதர்களை குறித்து நாம் சபைகளில் கேள்விப்படுவதில்லை. தேவர்கள் இருப்பது உண்மை. நான் முதல் அதிகாரத்தின் தொடக்கத்திலேயே உங்களிடம் கேட்ட கேள்வியை நினைவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் உண்மையாகவே வேதம் கூறுவதை நம்புகிறீர்களா? தனது தீர்மானங்களை நிறைவேற்ற ஒரு கூட்ட ஆவிகளை தேவன் வைத்துள்ளார் என வேதாகமம் கூறுகின்றது. அது தேவனுடைய சபை, ஆலோசனை கூடம் அல்லது மன்றம் என்று அழைக்கப்படுகிறது. சங்கீதம் 89:5-7, தானியேல் 7:10. அதனை தெளிவாக எடுத்துரைக்கும் ஒரு வசனம் சங்கீதம் 82:1. அவசனம் குட் நியூஸ் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பில் இவ்வாறாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தேவன் பரலோக ஆலோசனை சங்கத்தை தலைமையேற்று தேவர்களுக்கு முன் தன் திட்டத்தை அறிவிக்கின்றார். அவ்வசனத்தை நான் முதலில் படித்தபோது அது என்னை நிலைக்குலைய செய்தது. உங்களுக்கும் அவ்வாறு நேர்ந்திருக்கலாம். வேதத்தின் பிற வசனங்களைப் போலவே சங்கீதம் 82:1 அதன் சூழலை மையமாக கொண்டு புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படியென்றால் தேவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அது எவ்வாறு விளக்கப்பட வேண்டும்? எபிரேய மொழியின் ஏலோகிம் என்ற பதமே தேவர்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நம்மில் பலர் ஏலோகிம் என்ற வார்த்தை பிதாவாகிய தேவனை குறிக்கும் வார்த்தையாகவே அறிந்துள்ளோம். அதன் விரிவான பொருள் அடக்கத்தை நாம் அதிகம் சிந்திப்பதில்லை. அப்பதம் காணக்கூடாத ஆவிகளின் உலகில் காணப்படும் எந்த ஒரு ஜீவராசிக்கும் பொருந்தும். அதனால்தான் அப்பதம் பிதாவாகிய தேவனை குறிக்கவும் ஆதியாகமம் 1:1, பேய்களை குறிக்கவும் வாகமம் 32:17 மற்றும் மரித்த மனிதர்களை குறிக்கவும் 1 சாமுவேல் 22:13 என்று பல்வேறுபட்ட பரிமாணங்களில் வேதத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. வேதத்தை பொறுத்த மட்டில் காணக்கூடாத ஆவி உலகத்தை சேர்ந்த எந்த ஒரு ஜீவராசியும் ஏலோகிமே. ஏலோகிம் என்ற எபிரேய பதம் தேவனுக்குரிய தன்மைகள் அனைத்தும் உள்ளடக்கியதல்ல. வேதாகமத்தின் இறைவனை மற்ற தேவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காண்பிக்க ஏலோகிம் என்ற பதத்தை மாத்திரம் வேதம் சாராமல் வேறு சில வழிமுறைகளை பின்பற்றுகிறது. உதாரணமாக வேதம் எவ்வாறு இறைவனை வேறுபடுத்தி காண்பிக்கிறது என்பதை விளக்கும் சில வாக்கியங்களை பார்க்கலாம். வேதம் தேவர்களே தேவனை தொழுது கொள்ளுங்கள் என்று கட்டளையிடுகின்றது. சங்கீதம் 29:1 அவரே அவர்களின் சிருஷ்டிகரும் ராஜாவும் ஆவார். சங்கீதம் 95:3 148:1-5 பரலோகில் உம்மை தேவனைப் போல் ஒருவரும் இல்லை, பரலோக வாசிகளில் உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என சங்கீதம் 89:6-7 குறிப்பிடுகின்றன. மேலும் 1 ராஜாக்கள் 8:23 சங்கீதம் 97:9 தேவர்கள் மத்தியில் நீர் உயர்ந்தவர் பயப்படத்தக்கவர் என போதிக்கின்றன. வேதாகம ஆசாரியர்கள் எழுதும் ஒரு வெளிப்படையான உண்மை, இஸ்ரவேலின் தேவனுக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை, அவரே தேவர்களுக்கெல்லாம் தேவன். உபாகமம் 10:17 சங்கீதம் 136:2 பரிசுத்தரின் ஆலோசனை சங்கத்தில் அமர்த்தப்பட்டிருக்கும் இவ்வாவிகள் உண்மையானவை. ஆகாப் என்ற ராஜாவை எவ்வாறு அழிக்கலாம் என தேவன் பரலோக வாசிகளுடன் ஆலோசனை நடத்தினார் என்ற வேத வசனத்தை நான் ஏற்கனவே கோடிட்டு காண்பித்தேன். அவ்வசனத்தில் பரலோக வாசிகள் ஆவிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆவி உலகம் உண்மையானது. அது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆவிகள், தேவதூதர்கள் நிரம்பியது என்பதை நாம் நம்பினால் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும் ஆவிகள் உள்ளனர் என்பதனையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையெனில் நாம் வேதம் கூறும் ஆவி உலகை முழுமையாக நம்பவில்லை என்று அர்த்தம். வேதம் தெய்வீக ஆலோசனை கூடத்தில் காணப்படும் நபர்களை ஆவிகள் என்று அழைப்பதினால் உலகில் காணப்படும் தெய்வங்கள் சாதாரண ஒரு கல்லினாலோ அல்லது மரத்தினாலோ செய்யப்பட்ட விக்கிரகங்கள் அல்ல. அத்தகைய சிலைகளால் தேவனது ஆலோசனை கூட்டத்தில் பங்கு கொள்ள முடியாது. பண்டைய உலகில் மெய்யான தேவனை வழிபடாதவர்கள் தங்களுக்கென்று விக்கிரகங்களை வார்ப்பித்தனர் என்பது உண்மையே. ஆனால் விக்கிரகங்கள் வலிமையற்றவை என அவர்கள் அறிந்திருந்தனர். அவ்விக்கிரகங்களில் தாங்கள் வழிபடும் ஆவிகள் தங்கி தங்கள் பலிகளை ஏற்றுக்கொண்டு தங்களை வழிபடும் பக்தர்களுக்கு ஞானம் அளிக்கும் என நம்பினர். அவற்றை செய்தவர்கள் முறையான வழிபாட்டின் மந்திரங்கள் மூலம் ஆவி உலகை சேர்ந்த தேவர்கள் தாங்கள் செய்த விக்கிரகங்களை ஆட்கொண்டு அவற்றில் தங்கும் என நம்பினர்.
ஆலோசனை சங்கத்தின் வடிவமைப்பும் செயல்பாடும். சங்கீதம் 82:1 தோன்றும் தேவர்கள் என்பவர்கள் பின்னர் 6 வசனத்தில் உன்னதமானவரின் புத்திரர்கள், மக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். தேவகுமாரர்கள், தேவ புத்திரர்கள் என்ற பதம் வேதாகமத்தில் பலமுறை தோன்றுகிறது. யோபு 1:6-2:1 தேவன் உலகையும் மனிதனையும் படைக்கும் முன்னரே தேவகுமாரர்கள் இருந்தனர் என யோபு 38:7 கூறப்பட்டுள்ளது. தேவன் ஆவிக்குரிய ஜீவராசிகளான தேவர்களை தன் புத்திரர்கள் என அழைப்பது நம் கவனத்தை ஈர்க்கும் காரியம். உங்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளை நீங்கள் மகன் அல்லது மகள் என அழைப்பது இயல்பு. அவர்களின் பிறப்புக்கு நீங்கள் காரணமாக இருப்பதால் அவர்களை அவ்வாறு அழைக்கின்றீர்கள். அதனை போன்றே தேவன் அவர்களை சிருஷ்டித்தபடியால் குடும்ப உறவை மையப்படுத்தும் புத்திரர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அவர்களை தேவர்கள் என்று அழைக்கின்றார். தேவன் அவர்களுக்கு பிதா மட்டுமல்ல, அவர்களுடைய ராஜாவும் ஆவார். பண்டைய உலகில் ராஜாக்கள் தங்கள் குடும்பத்தினரை தங்களுடன் சேர்ந்து ஆளும்படி அனுமதிப்பர். ராஜரீகம் அவர்கள் வம்சத்தினருக்கு கடத்தப்படும். ஆளுமை ஒரு குடும்ப சொத்து. கர்த்தர் ஆலோசனை சங்கத்தின் தேவன். அவருக்கு அடுத்தபடியான அதிகாரம் உடையவர்களாக அவரது புத்திரர்கள் அமர்த்தப்பட்டிருந்தனர். ஆனால் அவர்களில் சிலரோ அவருக்கு துரோகம் செய்தனர். அதனை குறித்து இப்புஸ்தகத்தில் பின்னர் விரிவாக சிந்திக்கலாம். தேவபுத்திரர்கள் தேவனது ஆலோசனை சங்கத்தில் முடிவு எடுக்கும் அதிகாரம் கொண்டவர்கள். தேவன் மனித வரலாற்றில் இடைப்படுகின்றவர் என்பதனை 1 ராஜாக்கள் 22 போன்ற வேத பகுதிகளிலிருந்து அறியலாம். தீயவனாகிய ஆகாப் கொல்லப்பட வேண்டுமென தேவன் தீர்மானித்த போது அவன் எப்படி கொல்லப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை தேவபுத்திரர்கள் கையில் ஒப்படைத்தார். சங்கீதம் 82 மற்றும் 1 ராஜாக்கள் 22 காணப்படும் ஆலோசனை சங்கம் மனிதர்கள் வாழ்வில் தொடர்புடைய சங்கம் மட்டுமல்ல, அது பூமியின் ராஜ்யங்களின் முடிவை தீர்மானிக்கும் சங்கமாகும். தானியல் 4 அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சர் என்ற பாபிலோனிய ராஜா தற்காலிகமாக பைத்தியக்காரனாக மாறும்படி தேவனால் தண்டிக்கப்பட்டான். அதனை நிறைவேற்றும் பொறுப்பு காவலாளரின் கையில் தானியல் 4:17 ஒப்புவிக்கப்பட்ட உன்னதமானவருடைய தீர்மானம். இவ்வசனத்தில் காவலாளிகள் என்ற பதம் தேவனுடைய ஆலோசனை சங்கத்தில் வீற்றிருக்கும் ஆவிகளை குறிக்கின்றது. அவர்கள் ஓய்வில்லாமல் மனித வரலாற்றை கவனிக்கின்றனர் என்பதனை உணர்த்துகின்றது. தேவனது ஆலோசனை கூடத்தில் அமர்ந்திருக்கும் தேவபுத்திரர்கள் அவரது அரசாட்சியின் பங்காளிகள் என்பதனை இவ் அதிகாரங்கள் நமக்கு விளக்குகின்றன. தேவன் என்ன செய்ய வேண்டுமென சில சமயங்களில் தீர்மானித்து அதை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்ற சுதந்திரத்தை தேவபுத்திரரின் கரத்தில் ஒப்படைக்கின்றார். தேவதூதர்கள் தேவனது ஆலோசனை சங்கத்தில் பங்கு கொள்கின்றனர். பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளில் தேவதூதன் என்ற பதத்தின் அர்த்தம் தூதன், செய்தி கொண்டு செல்பவன் என்பதாகும். தேவதூதன் என்ற பதம் அவர்களின் பணியை சித்தரிக்கும் வார்த்தை. தேவதூதர்களின் தொழில் என்ன, தேவனது ஆலோசனை கூடத்தில் வீற்றிருக்கும் தேவர்களின் கடமைகள் என்ன என்பதனை இப்புத்தகத்தில் பின்பகுதியில் சிந்திக்கலாம். இதன் முக்கியத்துவம் என்ன? இதுவரை இப்புத்தகத்தை படிக்கும் நீங்கள், இது ஆச்சரியமாய் உள்ளதே, இப்படிப்பட்ட கருத்தை நான் வேதாகமத்தில் இதுவரை கவனிக்கவே இல்லை என கருதலாம். ஆனால் இதற்கும் உங்கள் தினசரி வாழ்விற்கும் திருச்சபைக்கும் உள்ள தொடர்பு என்ன? அதற்கான பதில், உங்கள் வாழ்வின் நோக்கமும் நீங்கள் உலகில் ஈடுபடும் அனைத்து காரியங்களும் உங்கள் தேவன் யார் என்பதின் அடிப்படையில் தான் அமையும். அதனை வலியுறுத்தும் விதம் நான் ஒவ்வொரு அதிகாரத்தின் முடிவிலும் நாம் கற்றுக்கொள்ளும் உண்மைகளை எவ்வாறு நமது தினசரி வாழ்வில் பயன்படுத்த முடியும் என்ற துணுக்குகளுடன் முடிப்பேன். இவ் அதிகாரத்தில் தேவன் எவ்வாறு உலகை நிர்வகிக்கின்றார் எனவும் அதன் வழியாக தேவன் யார் என்பதையும் அவருக்கும் நமக்கும் என்ன தொடர்பு என்பதனையும் கற்றுக்கொண்டோம். முதலில் தேவன் பூமியில் எவ்வாறு செயல்படுவார் என்பதற்கு அவர் தனது பரலோக குடும்பத்தை எவ்வாறு நடத்துகின்றார் என்பது ஒரு சான்று. அதனை விரிவாக நாம் அடுத்த அத்தியாயத்தில் சிந்திக்கலாம். அதற்கு முன்பு உங்களுக்கு ஒரு உதாரணத்தை காட்ட நான் விரும்புகிறேன். தேவனுக்கு எதற்காக ஒரு ஆலோசனை சங்கம் தேவை என நீங்கள் சிந்திக்கலாம். ஆவிக்குரிய உலகை ஆள தேவனுக்கு பிறரது உதவி அவசியமில்லை. இருப்பினும் தன்னைவிட தாழ்வான ஜீவராசிகளை கொண்டு தேவன் தனது திட்டத்தை செயல்படுத்துகின்றார். அவருக்கு ஆலோசனை கொடுக்க ஒரு சங்கம் அவசியமில்லை. ஆனால் தேவன் ஒரு ஆலோசனை சங்கத்தை தெரிந்து கொண்டார். தேவன் எவருக்கெல்லாம் சுவிசேஷம் தேவை என்று சித்தம் கொள்கின்றாரோ அவர்கள் செவிகளில் அவரே சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். அவர்கள் அதற்கு செவி கொடுக்கும்படி செய்யவும் தேவனால் கூடும். ஆனால் தேவன் அவ்வாறு செய்யாமல் உங்களையும் என்னையும் கொண்டு அதனை செயல்படுத்துகின்றார். இரண்டாவது, எல்லாவற்றையும் தான் விரும்பும் வண்ணம் மாத்திரம் நடக்கும்படி தேவன் தீர்மானிக்கலாம். ஆனால் அவர் அவ்வாறு செய்வதில்லை. ஆகாபின் கதையில் அவனது முடிவு எவ்வாறு செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை தனது பரலோக ஆலோசகர்கள் கையில் அர்ப்பணிக்கின்றார். எனவே காணப்படாத உலகிலும் நாம் வாழ்கின்ற உலகிலும் எல்லா காரியங்களும் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை தேவன் முற்றிலும் தீர்மானிக்கவில்லை. காணக்கூடாத உலகில் தேவன் மேலான அதிகாரமுடையவர். அவருக்காக பணிபுரிபவர்கள் அவரது குடும்பத்தினர். அவர்களுக்கு ஆளுமையில் பங்குண்டு அவரது உலகம் எவ்வாறு நிர்வகிக்கப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் பங்கு கொள்கின்றனர். மனித குலத்தை குறித்தும் வேதம் அவ்வாறே பேசுகின்றது. ஆதியில் தேவன் ஏதேனில் ஆதாமை வைத்த நாள் தொடங்கி மனிதன் தன்னுடன் இணைந்து உலகை ஆள வேண்டுமென தேவன் விரும்புகின்றார். ஆதாம் மற்றும் ஏவாளிடம் தேவன் கூறியது, நீங்கள் பூமியும் அதிலுள்ள யாவையும் ஆளும்படி அநேக பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய பூலோக குடும்பத்தினர். அவர்கள் தேவனுடன் இணைந்து முழு உலகையும் ஏதனை போல் மாற்ற வேண்டுமென அவர் விரும்பினார். ஆதாம் மற்றும் ஏவாள் இவர்கள் இருவர் மட்டும் ஏதேனில் வசிக்கவில்லை. தேவனும் அவரது தெய்வீக குடும்பத்தினரும் அவர்களுடன் இணைந்து ஏதேனில் வசித்தனர். தேவன் ஏதேனில் தன் தெய்வீக குடும்பத்துடன் வசித்தார். பரலோகம் என்பது தேவனும் அவரது தூதர்களும் வசிக்கும் இடமாக நாம் கருதுகின்றோம். தேவன் தன் தெய்வீக குடும்பமும் பூலோக குடும்பமும் இணைந்து வசிக்க வேண்டுமென விரும்பினார். அவ்வாறே நித்தியத்தில் இருக்கும். அதனால்தான் வேதத்தின் இறுதி புஸ்தகத்தில் பரலோகம் பூமிக்கு இறங்கி வரும் மீண்டும் அந்த தோட்டத்தில் ஏதேனில் தேவனது குடும்பம் காணப்படும் என வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிப்படுத்துதல் 21-22 அதிகாரங்கள். நமது நித்திய நிலை எப்படி இருக்கும் என்பதனை அறிய நாம் மீண்டும் அவரது இரண்டு குடும்பங்களும் சேர்ந்து வாழ்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். நாம் அத்தோட்டத்திற்கு திரும்பி செல்ல வேண்டும்.